அதிகாலையில் தேவனின் சத்தத்தை கேட்க வாஞ்சையோடு இருக்கும் சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். அன்பர்களே, வேதத்தை நன்கு அறிந்து கொள்ள இது ஒரு சிறந்த வாய்ப்பு. இந்நிகழ்ச்சியை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள்.
நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, சர்வ வல்லமை உள்ளவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, எங்களுக்காக உடைய ஒரே பெயரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினவரே, உமை துதிக்கிறோம் ராஜா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம், 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 உமை வாழ்த்துகிறோம், உமை வணங்குகிறோம், உமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் எங்களுக்கு போதுமானவர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. கடந்த நாட்களிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த ஜீவனுக்காக, எங்களுக்கு கொடுத்த சுகத்திற்காக, இம்மட்டும் கொடுத்திருக்கிற பலனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, வியாதியிலிருந்து எத்தனையோ பேருக்கு நீர் விடுதலை கொடுத்திருக்கிறீரப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தீர், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாவ சோதனைகளிலே உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வெற்றிக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீர் கொடுத்த விடுதலைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பற்பல விதமான கவலைகளின் மத்தியிலே சோர்ந்து போய், உடைந்து போய், தற்கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தவர்களையும் நீர் விடுதலை செய்தீர். நீர் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தை காட்டினீர். அவர்கள் திகைத்துக் கொண்டிருந்த காரியங்களிலே நீர் உதவி செய்தீரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நாட்களிலேயும் வைரல் காய்ச்சலினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர். தாமே எப்படிப்பட்ட உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி அந்த காய்ச்சலை சரீரத்தை விட்டு பூரணமாய் நீக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீரத்திலே காய்ச்சலை உண்டு பண்ணுகிற, பலவீனத்தை உண்டு பண்ணுகிற, வேதனையை உண்டு பண்ணுகிற எல்லா வைரஸையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சுட்டேரிக்கிறோம் கர்த்தர். தாமே எப்படிப்பட்டவர்களுக்கு விடுதலை தாரும். சிக்கன் குனியா வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நடக்க முடியாமல், கரங்களை கொண்டு வேலை செய்ய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி ஐயா உம்முடைய பரிபூர்ண குணத்தை, சுகத்தை நீர் அருளி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உட்கொள்ளுற ஆகாரத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தல்லும். பல நாட்கள், பல வாரங்கள் இருந்து அல்லாப்பா, இன்றைக்கே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் என்னோடு இணைந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வியாதிப்பட்ட இடங்களிலே கரங்களை வைத்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் விசுவாசத்தின்படி நீர் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. உமை நோக்கி கூப்பிடுகிற உடைய பிள்ளைகளுக்கு நீர் இறங்கி உதவி செய்தரலும். தகப்பனே, இன்னமும் பாவ அறிக்கை செய்தாலும் குற்ற உணர்வோடு துக்கத்தோடு கூட வாழுகிற உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தர். தாமே அவர்களையே அவர்கள் மன்னிக்க உதவி செய்தரலும். நீர் மன்னித்த பாவங்களை குறித்து திரும்ப திரும்ப வேதனைப்பட்டுக் கொண்டு இல்லாதபடி பூரணமாய்மை விசுவாசிக்க உதவி செய்தரலும். வாழ்க்கையில ஒவ்வொரு கஷ்டங்களை சந்திக்கும் பொழுதும் அந்த பாவத்தினாலா, இந்த பாவத்தினாலா என்று கஷ்டப்படுகிற உடைய பிள்ளைகளுக்கு தெளிவான வசனங்களினாலே நீராற்றி தேட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் மாம்ச இச்சை தொடர்பான சோதனைகளிலே போராடி கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. யோசேப்பை போல பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்ற வாஞ்சை இருந்தாலும் நித்தம் நித்தம் அவர்களுக்கு வருகிற சோதனைகளிலே கர்த்தர் இறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். சரியான வசனங்களினாலும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் அவர்கள் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ நீரே துணை செய்தரலும். இன்னமும் வாழ்க்கை துணை மற்றொருவரோடு ஓடிப்போய் விட்டதாலே தனியாக தங்கள் குடும்பங்களை தவிப்போடு நடத்தி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட குடும்பங்களிலே அற்புதங்களை நிகழ்த்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்கள் தவறுகளை உணர்ந்து ஐயா குடும்பங்களுக்கு திரும்ப நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் குடிப்பழக்கத்திலே அடிமைப்பட்டு தங்கள் பணத்தையும் தங்கள் சுகத்தையும் கெடுத்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். உம்முடைய சமூகத்திலே அவர்களுக்கு விடுதலை உண்டு என்பதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உமக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே பூரண இடம் கொடுக்க நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் ஆதரவற்ற சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வயதானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீண்ட நாட்களாய் வியாதி படுக்கையில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகவீனத்தினாலே அன்பு குடும்பத்தின் அங்கத்தினர்களும் விட்டுவிட்டு சென்ற நிலைமையிலே கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஐயா, நீர் அப்படிப்பட்ட உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி அவர்களுக்கு ஏற்ற நல்ல துணைகளை, நல்ல உறவினர்களை, நல்ல சிநேகிதர்களை, நல்ல நண்பர்களையும் அன்பர்களையும் தந்து அவர்களை காத்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் தங்களுக்கு அருமையானவர்களை இழக்க கொடுத்தவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர்தாமே குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆறுதலையும் சமாதானத்தையும் கட்டளையிட்டாலும் கர்த்தர் அந்த வெற்றிடத்தை நிரப்பி அவர்களை பூரண சமாதானத்திற்குள்ளே காத்துக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னமும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்திற்கு தடையாயிருக்கிற எல்லா காரியங்களையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் அகற்றுகிறோம் ஆண்டவரே, நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு ஸ்தோத்திரத்தோடு உமை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கமடையாதபடி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த வாரத்திலேயும் இந்த நாளிலேயும் தங்கள் பிறந்த நாளையும் அல்லது திருமண நாளையோ நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிற, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களை பேர் பேராய் ஆசீர்வதித்தலும் அவர்கள் காலடி எடுத்து வைக்கிற இந்த புதிய ஆண்டு அவர்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டாயிருக்க காத்துக்கொள்ளும், சரீர சுகம் நிறைந்த ஆண்டாயிருக்க உதவி செய்தலும், உடைய பிள்ளைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழும் ஆண்டாயிருக்க நேரே அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்காக ஜெபிக்கவில்லையே என்ற ஏக்கத்தோடு யாராவது இருப்பார்கள் என்றால் அன்றுவரே உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்திருக்கிற நீர் அவர்களுக்கு இறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 27 அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். இதிலும் ஏசாயா 25-27 வரை உள்ள அதிகாரங்களைப் போல 3 விதமான பாடல்களை நாம் இங்கே பார்க்கிறோம். இது அவருடைய ராஜ்யத்தின் வருகையை பற்றி சொல்கிறது. ஏசாயா 27:1,
அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார்.
அக்காலத்திலே என்று சொல்லப்படுகிற வார்த்தை நம்மை உடனடியாக எதிர்காலத்திற்கு இழுத்துச் செல்கிறது. இது கர்த்தருடைய நாளை குறிக்கிறது. எபிரேய நாள் ஆரம்பமாகிறது போல இது மாலையில் ஆரம்பித்து காலையில் நிறைவாகிறது. இரவாகிய மகா உபத்திரவ நாட்களில் ஆரம்பித்து 1000 வருட அரசாட்சியாகிய இனிய காலையில் நிறைவாகிறது. இது நித்தியம் வரைக்கும் செல்லுகிறது என்று நாம் விசுவாசிக்கலாம். கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பட்டயம் அவருடைய வசனமே. இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 16:16 இவ்விதமாக சொல்கிறது. கவனிங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 16:16, தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்திக் கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல் இருந்தது. இந்த பட்டயத்தால் அவர் தேசங்களை தண்டிப்பார். ஒருவேளை 1000 வருட அரசாட்சியிலே வாழ்கிற ஒருவன் இந்த விதமாய் கேட்கலாம், ஐயா, வேதத்தை நாம் அப்படியே அர்த்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னீர்கள், அப்படியானால் இங்கே கூர்மையான பட்டயம் ஒன்றும் காணப்படவில்லை என்பான். ஆம், அவருடைய நாவு பட்டயத்தை விட கூர்மையானது. எபிரேயர் 4:12 என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இங்கே பட்டயம் என்பது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது என்று பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையிலேயே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அதனாலேயே நியாயம் தீர்க்கவும் போகிறார். எதை நியாயம் தீர்க்கப் போகிறார்? லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பையே நியாயம் தீர்க்கப் போகிறார். அக்காலத்திலே அவருடைய 1000 வருட அரசாட்சியின் ஆரம்பத்தில் இயேசு கிறிஸ்து இந்த பாம்பின் மீது நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். இது சாத்தானை குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20:1-3 உள்ள வசனங்களிலே பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் பாதாளத்திலே 1000 வருஷம் கட்டி வைக்கப்படுவதை குறித்து வாசித்து பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 என்ன சொல்லுகிறது? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத் தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். யோபு 41:15, அவனை குறித்து முத்திரை பதிப்பு போல அழுத்தம் கொண்டு அடர்த்தியாயிருக்கிற அதன் பிரசைகளின் அரணைப்பு மகா சிறப்பாயிருக்கிறது என்று சொல்கிறது. அதாவது அந்த லிவியாதான் மீது உள்ள செதில்கள் அதற்கு அரண் போன்று காணப்படுவதாக இது நம்புகிறது. சாத்தான் தன்னை யாரும் தொட முடியாது, மேற்கொள்ள முடியாது என்று எண்ணுகிறது. இன்றும் கூட அவன் அதை உணரவில்லை என்றே தோன்றுகிறது. ஆனால் அது நியாயம் தீர்க்கப்படும். தான் சர்வ வல்லவருடைய நியாய தீர்ப்பிற்கெல்லாம் மேலானவன், உட்படாதவன் என்று சாத்தான் எண்ணலாம். இன்றும் அநேகர் இவ்விதமாக காணப்படுகிறார்கள். நியாய தீர்ப்பு என்ற ஒன்று இல்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். நாம் இதை குறித்து அவர்களிடத்திலே சொல்வோம் என்றால் அவர்கள் சிரிப்பார்கள். சாத்தானுடைய எண்ணமும் அதுதான். ஒரு வேத வல்லுநர் இந்த வசனத்தை குறித்து சொல்லும் பொழுது, நீண்ட பாம்பு என்பது அசீரிய தேசத்தை குறிக்கிறது என்றும், கோணலான சர்ப்பம் என்பது பாபிலோனையும், சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பம் என்பது எகிப்தையும் குறிக்கிறது என்று விளக்குகிறார். ஆனால் லிவியதான் சர்ப்பம் என்பது சாத்தானையே குறிக்கிறது. இந்த சாத்தானவன் இந்த அரசுகளுக்கு பின்னால் இருந்து செயல்படுகிறான் என்பதே இதன் அர்த்தமாகும். இப்பொழுது ஏசாயா 27:2 பாருங்கள்.
அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்து பாடுங்கள்.
இந்த வசனமே 27 முதல் வசனமாக இருந்திருக்க வேண்டும். இந்த அதிகாரத்தின் முதலாம் வசனம் முந்தின அதிகாரத்திற்குரியது. ஏனென்றால் இந்த 2 வசனத்திலிருந்து கருப்பொருள் மாறுகிறது. அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் என்று சொல்லப்படுவது செழுமையை குறிக்கிறது, கனி நிறைந்த நிலையை, மகிழ்ச்சியை சொல்லுகிறது. ஏசாயா 5 இந்த அதிகாரத்திற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது பார்த்தீர்களா? ஏசாயா 5 திராட்சை தோட்டத்தை குறித்த பாடல் கூறப்பட்டாலும் அது இஸ்ரவேல் மேல் வரும் நியாய தீர்ப்பை குறித்து சொல்கிறது. ஏனென்றால் அது கனி கொடுக்கவில்லை. இந்த வசனத்திலே 1000 அரசாட்சியை பார்க்கிறோம். இதிலே மிகுந்த கனிகள் காணப்படுகின்றன. ஏன்? ஏசாயா 27:3,
கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன்.
இங்கே கர்த்தரே திராட்சை தோட்டக்காரர். வேறு யாரிடமும் அவர் பொறுப்பை கொடுப்பதில்லை. அவர் அந்த திராட்சை தோட்டத்தின் மீது இரவும் பகலும் கண்ணை வைத்திருக்கிறார், பாதுகாக்கிறார். சிலர் அவர் இஸ்ரவேல் மீது மட்டும் கவனம் செலுத்துகிறார் என்பார்கள். இல்லை, அவர் எல்லா மக்களையும் நேசிக்கிறார் என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. ஏசாயா 27:5 பாருங்கள்.
இல்லாவிட்டால் அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னோட ஒப்புரவாகட்டும், அவன் என்னோட ஒப்புரவாவான்.
அவருடைய 1000 அரசாட்சியிலும் எதிராளிகள் சென்று அவரோட ஒப்புரவாக முடியும். ஏனென்றால் அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாதது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். அவரிடத்திலே ஏராளமான இரக்கம் உண்டு, கிருபையில் ஐஸ்வர்யவான். இவையெல்லாம் நமக்கு மிகவும் அவசியமானவை. பல கோடி ஆண்டுகளுக்கு பின்பு நீங்கள் அவரை பார்த்தாலும் அவருடைய கிருபையும் இரக்கமும் அப்படியே இருக்கும். அது மாறி போகப் போவதில்லை. பிரியமானவர்களே, பரலோகத்திலும் அவருடைய கிருபை நமக்கு தேவையா இருக்கும் என்றே எண்ணுகிறேன். அவன் என்னோட ஒப்புரவாவான் என்பது மனிதன் தேவனோடு ஒப்புரவாக முடியும் என்பதை வெளிப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டிலே நாம் தேவனோடு சமாதானமாக முடியும் என்று இங்கேயே சொல்லப்படுகிறது. அதேவேளையில் இங்கே இயேசு ராஜாவுக்கு கீழ்ப்படுகிற ஒரு குடிமகனை பற்றியே சொல்லப்பட்டுள்ளது என்பதையும் கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வதை பற்றி சொல்லப்படவில்லை. மனிதன் பாவத்தோடு கூட தேவனோடு ஒப்புரவாக முடியாது. இயேசு கிறிஸ்து ஒப்புரவாக்கும் வழியை ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். ரோமர் 5:1 என சொல்கிறது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய காரியங்களை ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவர்களாகும் போது, இயேசு கிறிஸ்து மூலமாய் அவர் சிலுவையிலே செய்த காரியங்களை விசுவாசிக்கும் போது நீங்கள் தேவனிடத்தில் சமாதானமாகி சமாதானம் பெறலாம். அதுவரை உங்களால் ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த வசனம் நம்முடைய நாட்களிலே ஒன்றை குறிக்கவில்லை, 1000 அரசாட்சியின் நாட்களை இது குறிக்கிறது. ஏசாயா 27:7 வசனம் வாசிக்கிறேன். அவர் அவனை அடித்தவர்களை அடித்தது போல இவனை அடிக்கிறாரோ, அவர்கள் கொல்லப்படும் கொலையாய் இவன் கொல்லப்படுகிறானோ? இந்த கேள்விகளுக்கு முன்னமே இந்த புஸ்தகத்திலே பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். மற்ற தேசங்களை விட இஸ்ரவேல் தேசத்தை ஏன் தேவன் அதிகம் தண்டிக்க வேண்டும்? ஏனென்றால் இஸ்ரவேல் தேசம் அதிக வெளிச்சத்தை தேவனிடத்தில் பெற்றிருக்கிறது. பெற்ற ஒளி பொறுப்பை உருவாக்குகிறது. அது அதிக ஒளியை பெற்றதினால் அதனுடைய பாவம் வெளிச்சத்திலே கருப்பாக தெளிவாக தெரிகிறது. அதனுடைய தண்டனையும் அதிகம். ஆமோஸ் 3:2 இவ்விதமாய் வாசிக்கிறோம். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன், ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன் என்று சொல்கிறார். அதற்கு தண்டனை அதிகம். அதே வேளையிலே தேவன் மற்ற தேசங்களை அழித்தது போல இஸ்ரவேல் தேசத்தை அழிக்கவில்லை என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். சங்கீதம் 118:18 கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் என்னை சாவுக்கு ஒப்புக் கொடுக்கவில்லை என்று வாசிக்கிறோம். ஆம், இஸ்ரவேல் அழிக்கப்பட தேவன் அனுமதிப்பதில்லை. ஏசாயா 27:9 பாருங்கள்.
ஆகையால் அதினால் யாக்கோபின் அக்கிரமம் நிக்கிரகம் பண்ணப்படும், தோப்பு விக்கிரகங்களும் சிலைகளும் இனி நிற்காதபடி அவர்கள் பலிபீடங்களின் கல்லுகளை எல்லாம் நொறுக்கப்பட்ட சுண்ணாம்பு கல்லுகளாக்கிவிடும் போது அவர்களுடைய பாவத்தை அவர் அகற்றுவார் என்பதே அதனால் உண்டாகும் பலன்.
இங்கே யாக்கோபின் அக்கிரமம் நிவர்த்தியாக்கப்படுவதை பற்றி சொல்லப்படுகிறது. யாக்கோபின் பாவம் ஆடு மாடுகளின் இரத்த பலியினால் நிவர்த்தி செய்யப்படுகிறது. எப்படி ஒரு பாவியின் பாவம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறதோ நிவர்த்தியாக்கப்படுகிறதோ, அவ்வண்ணமாகவே யாக்கோபுவின் பாவமும் நிவர்த்தியாக்கப்பட்டது, இஸ்ரவேல் தேசத்தின் பாவம் நீக்கப்பட்டது. இவ்விதமாகவே அந்நாட்களிலே நடந்தது. தேவன் இஸ்ரவேல் மூலமாக செயல்படுகிறார் என்று சொல்கிறவர்கள் அடுத்து வருகிற வசனங்களை வாசிக்கவில்லை என்று அர்த்தம். பாருங்கள் ஏசாயா 27:10-11 வசனங்கள்.
அரணான நகரம் அவாந்திரையாகும், அந்த வாசஸ்தலம் தள்ளுண்டு வனாந்தரத்தைப் போல விட்டுவிடப்பட்டதாயிருக்கும். கன்று குட்டிகள் அங்கே மேய்ந்து அங்கே படுத்துக்கொண்டு அதின் தலைகளை தின்னும். அதின் கொப்புகள் உலரும் போது ஒடிந்து போம். ஸ்திரீகள் வந்து அவைகளை கொளுத்தி விடுவார்கள். அது உணர்வுள்ள ஜனமல்ல, ஆகையால் அதை உண்டாக்கினவர் அதற்கு இறங்காமலும் அதை உருவாக்கினவர் அதற்கு கிருபை செய்யாமலும் இருப்பார்.
தேவனை விட்டு வெளியே வாழ்கின்ற எந்த ஒரு மக்களுடைய நகரமும் அழிக்கப்படுவது போல இஸ்ரவேல் தேசத்தின் நகரங்களும் அழிக்கப்படும். சர்வ வல்லவருடைய கோபத்தினாலே நியாய தீர்ப்பினாலே வரும் அழிவே உலகில் மிக பெரிய அழிவாக இருக்கும். இஸ்ரவேலுக்கும் அப்படித்தான் ஆகும். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய ஒளியை தள்ளிவிட்டார்கள். இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய குமாரனை ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளிவிட்டார்கள். ஏசாயா 27:12-13 வசனங்களை பாருங்கள்.
அக்காலத்திலே கர்த்தர் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் போரடிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள். அக்காலத்திலே பெரிய எக்காளம் ஊதப்படும். அப்பொழுது அசீரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்திவிடப்பட்டவர்களும் வந்து எருசலேமிலுள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்வார்கள்.
இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் தங்களுடைய தேசத்திற்கு திரும்பி வருகிறதை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிதறடிக்கப்பட்ட இடத்திலிருந்து கூட்டி சேர்க்கப்படுவார்களாம். நமக்கு இங்கே ஒரு முக்கியமான கேள்வி உண்டு. நீங்கள் தேவனோடு சேர்க்கப்பட்டிருக்கிறீர்களா? பாவ வாழ்க்கையிலே சிதறி கிடக்கின்ற மக்கள் தங்களுடைய தகப்பன் இயேசுவின் வீட்டிலே கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறார்களா? நீங்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் தேவனை விசுவாசிப்பீர்களானால் இதுபோன்ற வசனங்களுக்கு என்ன பதில் சொல்கிறீர்கள்? நீங்கள் இதை மறுக்க முடியாது, இல்லையா? ஏனென்றால் தீர்க்கதரிசி இங்கே உலகத்திலே உள்ள இடங்களாகிய அசீரியா, எகிப்து, இஸ்ரவேல் மற்றும் எருசலேம் போன்ற பகுதிகளை குறித்து தெளிவாக பேசுகிறார். இஸ்ரவேல் உலகிலேயே மீண்டும் தன் தேசத்திற்கு திரும்ப போகிறது. இது ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்கப்பட்டால் அப்படியே நிறைவேறுகிறதை குறிக்கிறது. மக்களுடைய மாம்ச கண்கள் இதை காணும். நீங்கள் தேவ வசனங்கள் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்று விசுவாசிப்பீர்களானால் கர்த்தர் சொல்வதை அப்படியே விசுவாசியுங்கள். நாம் வாசிக்கிற இந்த வசனங்கள் முன்பு நிறைவேறவில்லை, இனி நிறைவேறுகிறதா இருக்கிறது. யூதர்கள் தங்களுடைய தேசத்திற்கு திரும்பி வரும்பொழுது தேவன் அவர்களை அசைப்பார். எனவே அவர்கள் தேவனை தொழுது கொள்வார்கள். உங்களையும் என்னையும் தேவன் அழைத்தது போல அவர்களையும் தேவன் அழைப்பார். இந்த தீர்க்க தரிசனம் இந்நாட்களிலே நிறைவேறுகிறதாகவும் நாம் காண முடியவில்லை. இது இனிமேல் ஒரு காலத்திலே நிறைவேறும். இதனை அடுத்து நாம் ஏசாயா 28 அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். இந்த அதிகாரம் ஒரு புதிய பகுதியை துவங்குகிறது. ஏசாயா 24-27 வரையுள்ள அதிகாரங்கள் முழுவதும் எதிர்காலத்தை குறித்து சொன்னது. ஆனால் 28 அதிகாரம் முதல் 35 அதிகாரம் வரையுள்ள பகுதி அப்பொழுதுள்ள அங்கேயுள்ள நிகழ்வுகளையும் நிறைவேறிவிட்ட தீர்க்க தரிசனங்களையும் உள்ளடக்கியதாக காணப்படுகின்றன. சில தீர்க்க தரிசனங்கள் மட்டுமே எதிர்காலத்தை குறித்தவை. இந்த பகுதியிலே நாம் 6 ஐயோக்களை சந்திக்க இருக்கிறோம். இறுதியிலே ஏசாயா 34 அதிகாரத்தில் அர்மகதான் யுத்தத்தோடு இந்த பகுதி நிறைவு பெறுகிறது. அதனைத் தொடர்ந்து 1000 வருட அரசாட்சியின் ஆசீர்வாதங்கள் வருகிறதை ஏசாயா 35 அதிகாரத்திலே நாம் பார்க்கலாம். நாம் சிந்திக்க இருக்கிற இந்த அதிகாரத்திலே அருகில் மற்றும் தொலைவிலே நிறைவேறும் தீர்க்க தரிசனங்கள், இறந்த கால மற்றும் எதிர்கால தீர்க்க தரிசனங்கள் போன்றவற்றையும் காண்கிறோம். நாம் எந்தெந்த வசனங்கள் நிறைவேறியிருக்கின்றன என்றும் எந்தெந்த வசனங்கள் இனி நிறைவேறக்கூடியவை என்பதை குறித்தும் சிந்திக்கப் போகிறோம். இங்கே வட இஸ்ரவேல் தேசம் இப்ராஹிம் என்று சொல்லப்படுகிறது. இது விரைவிலே அசீரியர்களின் சிறைப்பிடிப்பிற்குள்ளே போகும் நிலையில் இருந்தது. இது எதிர்காலத்திலே நடைபெறப் போகிற ஒரு நிகழ்ச்சி, அதற்கு முன்னோடியாயிருக்கிறது. இதன் இஸ்ரவேல் தேசமாகிய யூதாவுக்கு இது எச்சரிப்பாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் 721 ஆண்டிலே சல்மனாசேர் என்ற அசீரிய ராஜா இப்ராஹிமின் மீது படையெடுத்த போது இந்த தீர்க்க தரிசனத்திலே ஒரு பகுதி நிறைவேறிற்று. இவன் வந்து வட இஸ்ரவேல் தேசத்தை அழித்து அவர்களை சிறைப்பிடித்துச் சென்றான். ஏசாயா 28 அதிகாரம் முதலாம் வசனம்,
இப்ராஹிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடத்துக்கு ஐயோ! மதுபானத்தால் மயக்கமடைந்தவர்களின் செழிப்பான பள்ளத்தாக்குகளுடைய கொடுமுடியின் மேலுள்ள அலங்கார ஜோடிப்பு வாடிப்போகும் புஷ்பமே.
இப்ராஹிம் 10 கோத்திரத்தையுடைய வட இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிறது. இதை சமாரியா என்றும் அழைப்பார்கள். மதுபானத்தால் மயக்கமடைந்த நிலையானது ஆவிக்குரிய ரீதியாகவும் உலக ரீதியாகவும் பொருந்தக்கூடியது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆவிக்குரிய உணர்வை பொறுத்த மட்டில் மதிமயங்கினவர்களாக காணப்பட்டார்கள். பெருமை நிறைந்தவர்களாகவும் அவர்கள் காணப்பட்டார்கள். 2 வசனத்தை பாருங்கள்,
இதோ திராணியும் வல்லமையும் உடைய ஒருவன் ஆண்டவரிடத்தில் இருக்கிறான். அவன் கல்மழை போலவும் சங்கார புசல் போலவும் புரண்டு வருகிற பெருவெள்ளம் போலவும் வந்து கையினாலே அதை தரையில் தள்ளிவிடுவான்.
இங்கே அசீரியன் இவ்வாறு உருவகப்படுத்தப்படுகிறான். அவன் வல்லமையுடைய ஒருவனாகவும் கல்மழையைப் போலவும் சங்கார புயல் போலவும் பெரிய வெள்ளத்தைப் போலவும் இருப்பதாக வேதம் சொல்கிறது. வசனம் 3 பாருங்கள்,
எப்ராயிமுடைய வெறியரின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும்.
இந்த காரியம் உங்களுக்கு ஒருவேளை பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் தேவன் இதை செய்வதற்காக வருந்துவதில்லை. நான் இதை செய்தேன், நான் இதை செய்கிறேன் என்பதை பற்றி மாத்திரம் தேவன் நம்மோடு சொல்கிறார். இந்த இப்ராஹிமுடைய வெறியரின் நிலை எதிர்காலத்திற்குரியதாகும். வட இஸ்ரவேல் தேசத்தை பார்ப்பீர்களானால் அது உலக பிரகாரமாக நல்ல நாகரிகத்தையும் வசதிகளையும் வெளிப்பிரகாரமான அழகையும் உடையதாக இருந்தது. வீடுகளும் தோட்டமும் அழகாய் காணப்பட்டன. உம்ரியாலும் ஆகாபாலும் கட்டப்பட்ட அரண்மனையை பார்ப்பீர்களானால் அது அவ்வளவு அழகு மிகுந்ததாக ஆடம்பரமானதாக காணப்பட்டிருந்தது. இன்னும் அதன் அழிவுகளிலே இதை காண முடிகிறது. இதை பார்க்கும்போது இந்த உலகத்திலே துன்மார்க்கருக்கும் பணக்காரர்களுக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கிறார் என்று தோன்றுகிறது. ஆனால் அவர்கள் மறுமையிலே அப்படி இருக்கப் போகிறதில்லை. ஆகவே அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். சமாரிய மலை உலகில் உள்ள அழகான ஸ்தலங்களுள் ஒன்று. அங்கே இருந்து மத்தியதரை கடலையும் யோர்தான் நதியையும் எர்மோன் மலையையும் பனிபடர்ந்த வட பகுதியையும் தெற்கிலே எருசலேமின் மதில்களையும் காணலாம். ஆகவே அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கையிலே ஆசீர்வாதம். சமாரிய மலை உலகில் உள்ள அழகான ஸ்தலங்களுள் ஒன்று. அங்கே இருந்து மத்தியதரை கடலையும் யோர்தான் நதியையும் எர்மோன் மலையையும் பனிபடர்ந்த வட பகுதியையும் தெற்கில் எருசலேமின் மதில்களையும் காணலாம். இது வாழ்வதற்கு சிறந்த அழகான வசதியான இடம். ஆனால் தேவன் இந்த ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்களுடைய நாகரிகத்தை தாழ்த்தினார். அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாததினால் இவை எல்லாம் வந்தது என்று நாம் அறிவோம். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்திலே ஆண்டவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் தந்து கொண்டே இருக்கிறார். இவற்றையெல்லாம் அனுபவிக்கும் நாட்களிலே நாம் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக, அவருக்கு பிரியமானது ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணித்தவர்களாக இருக்க வேண்டும். அவர் நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை சிலுவையிலே சுமந்து தீர்த்ததை விசுவாசித்து நம்பிக்கையோடு அவருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தவர்களாக, அவருடைய பிள்ளை என்ற நிச்சயத்தோடும் நம்பிக்கையோடும் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். அப்பொழுது நித்திய நித்தியமாய் என்றென்றும் அவரோடு வாழ முடியும். கீழ்ப்படியாமல் துணிந்து நாம் பாவத்திலே வாழ்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மையும் நியாயம் தீர்க்க ஒரு நாள் வரப்போகிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எனவே நியாய தீர்ப்புக்கு ஆயத்தப்படுகிறவர்களாக, நம்மை அவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்தவர்களாக, அவருடைய பிள்ளைகளாக வாழ தீர்மானம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் தெரிந்து கொண்ட ஜனமாகிய இஸ்ரவேல், யூதா தவறு செய்த பொழுது அவர்களை நீர் தண்டித்தீர் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் நீர் தெரிந்தெடுத்த பாத்திரமாக இருப்போம் என்று சொன்னால் உம்முடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஒருவேளை நாங்கள் உண்மை அறியாதவர்களாய் இருப்போம் என்றாலும் உம்மை அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்துகிற வழிவாசல்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை குறித்து நீர் எங்களுக்கு தெரிவிக்கிற புத்தகங்களுக்காக, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்காக, வானொலி நிகழ்ச்சிகளுக்காக தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ளவும், உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கும் நீரே கிருபையை தாரும். நீர் இன்று கிருபையோடும் அன்போடும் இருக்கிறவர், ஒரு நாளிலே நித்திய நியாயாதிபதியாக வரப்போகிறீர் என்ற உண்மையை அறிந்தவர்களாக இன்றும் என்றும் உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு பணிவிடை செய்ய நீரே எங்களை வழி நடத்த உம்முடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மீண்டும் கூறுகிறோம், 94 42 25 26 27. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எரேமியா 29:13. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எரேமியா 29:13.